திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். தொடர்ச்சி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
சத்தும் அசத்தும் தனந்தவர் தானாகி சித்தும் அசித்தும் தெரியா சிவோகமாய் முத்தியுள் ஆனந்த சக்தியுள் மூழ்கினார் சித்தியும் அங்கே சிறந்து சிறந்துள்ளர்தானே அப்படின்ட்டு. சத்தும் அசுத்தம் அசுத்தும் அசத்துமான நிலைகளை எல்லாம் கடந்து நிற்கக்கூடிய சக்தியே தானாய், அதாவது சத்தாகவும் அசத்தாகவும் அந்த நிலைகளை கடந்து நிற்கக்கூடிய சக்தியே தானாய் சித்தும் அசித்தும் அறியாத சிவோகம் பாவனையில இரண்டற்ற முக்தியில் அனுபவிக்கப்படும் அதீத பாவனை, அதில் அழுந்தி இருப்போராகிய ஞானிகள் எல்லா சித்திகளிலும் சிறந்து விளங்குவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சித்தும் அசித்தும் தெரியா சிவோகம், அதாவது சிவோகம் பாவனை அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம். இயல்பான சித்தாகிய சிவத்தோடு மறைப்பிலிருந்து நீங்கிய சித்தாகிய உயிர் ஒன்றி சிவமே யான் என்று இருப்பது. அப்படி இருக்கும்போது சதசத்தாகிய சிவத்தை அன்றி சத்சித்தாகிய சிவத்தை அன்றி சித்தாகிய தன்னையும் தடையாகிய அசித்தையும் ஆன்மா உணராது. ஆகையால் அதை இங்கனம் சித்தும் அசித்தும் தெரியார் அப்படின்னு தெரியா சிவலோகம் சிவோகம் என்று நமக்கு உணர்த்துகிறார். சித்தும் அசித்தும் தெரியா சிவோகம் என்று அந்த நிலையை உணர்த்துகிறார். முக்தி இன்பத்தை எதுக்காக ஆனந்த சக்தின்னு சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, அந்த நிலையில சிவானுபவம் இல்லையா, அது மட்டும்தான் இருக்கும், அதை தவிர வேற எதுவுமே இருக்காது. அதனால அங்கனும் நமக்கு சித்தியும் அங்கே சிறந்துளர் தானே அப்படின்னு சொல்றார். ஆக அந்த பறையோடு அனன்யமாக இருப்பவர்கள் ஞானிகள் என்பதை இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது. தன்னை பரனை சதாசிவன் என்கின்ற மண்ணை பதி பசு பாசத்தை மாசற்ற முன்னை பழமல முன் கட்டை வீட்டினை உண்ணத்தகும் சுத்த செய்வர் உபாயமே, அதாவது சுத்த செய்வர்கள் தடை நீங்குவதற்கு சாதனமாக எதை எண்ணுவார்கள் என்பது இப்பாடல் உணர்த்துகிறது. தடை நீங்கணும்னா எதெல்லாம் நினைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னை ஆன்மாவாகிய தன்னை, பரனை பரசிவத்தை, சதாசிவன் என்கின்ற மண்ணை, அதாவது சிவம் வந்து ஈசானாதி ஈசான முதலான பஞ்ச முகங்களோடு மனோன்மணி சக்தியோட கூடி ஆன்மாக்களை ஆட்கொள்ளுதலின் சதாசிவமாகிய மண் என்று சொல்லுகிறார். மண் என்பது மன்னனை குறிக்கிறது, சதாசிவமாகிய அரசரையும். அடுத்து பதி பசு பாசம் அந்த முப்பொருள்களையும் மாசற்ற முன்னை பழமல முன் கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, பெத்த நிலையையும் வீட்டினை அப்படிங்கிறது முக்தி நிலை, இவைகளையும் உண்ணத்தகும் சுத்த செய்வர் உபாயமே அப்படின்னு சொல்றார். சுத்த செய்வர்களால் தடை நீங்கக்கூடிய உபாயங்களாக எண்ணத்தகுவன இவை என்று உணர்த்துகிறார். தன்னை உண்ணத்தகும் அப்படின்னு கூட்டணும், தன்னைங்கிற முதல் வரியில இருக்க சொல்ல எடுத்து அந்த கடைசி வரியில இருக்கக்கூடிய உண்ணத்தகுங்கிறது சேர்க்கணும், அது பசுவை குறிக்கிறது. மண்ணை உண்ணத்தகும், அது வந்து பதியை குறிக்கிறது. அப்புறம் பழமல முன்கட்டு அப்படிங்கிறது பாசத்தை உணர்த்துகிறது. அப்ப பாசத்தை உண்ணத்தகும் அப்படிங்கிற தனித்தனியாக கூட்டுனா இந்த பாடலின் பொருள் நமக்கு ஓரளவுக்கு புரியும். மாசற்ற வீட்டினை முன்னை பழமல கட்டை அப்படின்னு கூட்டிக்கிடணும். முக்தி நிலை பெத்த நிலை ரெண்டையும் நமக்கு உணர்த்துகிறார். ஆக இவையெல்லாம் தடை நீங்கக்கூடிய உபாயங்கள். தன்னை எண்ணனோ பரசிவத்தை எண்ணனோ தனக்கும் சிவத்துக்கும் நடுவுல தடையா இருக்கக்கூடியவை என்ன அப்படிங்கறத உணர்ந்து அதிலிருந்து நீங்கிறதுக்கு சிந்திக்கணும். பூரணன் தன்னிலே வைத்தற்ற அப்போத மாரணம் அந்த மதித்தானம் மதித்து ஆனந்தத்தோடு நேரன ஈராறு நீதி நெடும் போகம் காரணமாம் சுத்த செய்வர்க்கு காட்சியே அப்படின்னு சொல்றார். பூரணம் குறைவில்லா நிறைவு. அப்படி இருக்கக்கூடிய சிவ பரம்பொருள்கிட்ட என்ன வைக்கணும், போனம் தண்ணியில வைத்து அற்ற அப்போதம், அதாவது சித்தத்தை வச்சு பழகணும். சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன்னு சுந்தரமுத்து சுவாமிகள் வணங்குகிறார் அல்லவா, அது மாதிரி அப்படி வைத்து பழகிய சிறப்பால என்ன ஆகும், ஆன்ம போதம் அற்ற, அதாவது ஆன்ம போதத்தை அற்று பதிபோதம் வருகிறது அப்படிங்கறத நம்ம இதுல புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அதுக்கு அடுத்தால என்ன சொல்றாரு, பதிபோத காட்சியால வேதாந்த விசாரம் பண்ணி விகற்ப ஞானமும் விரோத ஞானமும் மற்ற ஆனந்தத்தோடு முறைமை என்று பாராட்டப்படக்கூடிய துவாதசாந்த பெருவழியில, இதுக்கு மேல 12 அங்குலம், அதுல நுகரப்படும் சிவபோகம் சுத்த செய்வர்களுக்கு புலப்படும் என்று சொல்லுகிறார். நமக்கு அந்த சந்தான குறவர்கள் நால்வருள் உமாபதி சிவாச்சாரியார் 8 நூல்கள் தந்துள்ளார். அந்த மெய்கண்ட நூல்கள்ல 8 சாத்திர நூல்கள் சித்தாந்தம் என்று சொல்லப்படும். அந்த 8 நூல்கள்ல ஒன்று வந்து உண்மை நெறி விளக்கம் என்பது. அதுல தச காரியத்தை பற்றி நமக்கு மிக அழகாக அவர் எடுத்துரைத்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த தச காரியங்கள்ல நிறைவாக வருவது சிவபோகம். இதுல இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஞான நூல்களை பசுபோத நிலையில் இருந்து ஆராய்ந்து தான் கண்ட முடிவுதான் முடிவுன்னு கூறாது. பசுபோத நிலையில் இருந்து காண்பதெல்லாம் முடிவுன்னு சொல்லக்கூடாது. பதிபோத நிலையில் இருந்து திருவருள் காட்டிய வழியே நின்று உணர்ந்து, தானாக கற்றுக்கொண்டால் ஏதேதோ உணர்வோம், திருவருள் உணர்த்த உணர்ந்துனா நமக்கு தெளிவாக உணர்வோம். அப்படி உணர்ந்த பின் அனுபவத்துல அணுந்தி ஆனந்த நுகர்ச்சியோட துவாதசாந்தத்துல நுகரப்படுவது சிவபோகம் என்று நமக்கு அவர் எடுத்துரைக்கின்றார் என்று நாம பார்க்கிறோம். பல இடங்கள்ல இது போல நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கின்றது அந்த சிவபோகத்தை பற்றி. அதனால சிவ யோகத்தோட கலந்த பெரியோர்கள் வந்து ஊழ்வினை போக்கால தன் செயம் அற்று பாதகமா தோன்றுபவைகளை செஞ்சாலும், கொலை களவு கல்லுண்ணல் முதலாம் செஞ்சாலும், தீநெறியில பயின்றாலும், குலம்புற தப்பி நடந்தாலும், பிற தவறுகள் அவர்களால் சேர்ந்தாலும், அவர்களோடு சிவம் இருப்பதால் அவர்களுடைய இறைவன் வந்து அவர்களை உடல்ல விளங்கி உயிரோடு கலந்து அவங்களோட இருப்பதால் அவர்களை தன்மயமா ஆக்கிடுவாரு. அதனால எல்லாமே சிவபோகமாக பெற்றதாக இருக்கும் என்பதை நமக்கு அவர் சிவபோகத்தை பற்றிய நிகழ்ச்சியில நமக்கு உமாபதி சிவம் எடுத்து கூறியிருக்கின்றார். அதை இன்னும் கொஞ்சம் நம்ம சிந்திப்பதாக இருந்தால், ஞாதிரு ஞானம் நேயம் அப்படிங்கிற திருபுடியும் அடங்க ஆதித்தனை கலந்த கண்ணும் அப்பினை கலந்த உப்பும் நீரினை பொருந்திய நிழலும் நெருப்பினை பொருந்திய அயமும் இந்தனத்து ஒன்றிய அங்கியும் எரியினில் குறுகிய சலமும் வானினை பொருந்திய வழியும் மலரினை பொருந்திய மனமும் தினகரர் கூடிய விண்மீனும் தேனில் செறிந்த ரதமும் போல தாடலை அப்படின்னு சொல்வோம். இறைவனோடு ஒன்று இருத்தல், அதாவது நம்முடைய இறைவனுடைய தாள்கள்ல நம்முடைய தலை ஒன்று இருத்தல், அப்படி ஒன்றுபட்டு ஒத்து அந்த பேரின்பமாகிய பரசிவமாய், அந்த பரசிவமேயாய் அப்படி நீ என்பதுங்கிறது கொஞ்சம் கூட தோன்றாது. அப்படி ஒன்று நிற்றல் எப்படின்னா, ஆறானது கடல்ல அடங்கி அதீதப்பட்டு நிற்கின்ற தன்மை போலவும், உப்பானது அப்பினில் அடங்கி அதீதப்பட்டு நிற்கின்றது, அதெல்லாம் கரைஞ்சாச்சுன்னா உப்பு நீர்ல கரைஞ்சா தெரியாது, ஆறு கடல்ல தெரிஞ்சாச்சுன்னா இது ஆற்று நீர் இது கடல் நீர்லாம் நம்ம பிரிக்க முடியாது, கலந்துரும். அத மாதிரி அந்த பேரின்ப நிலையில பேரின்பமாகிய பரசிவத்தின் அடங்கி அதீதப்பட்டு பேரின்பாதீதமா வாழ்ந்து கொண்டு இருப்பதுதான் சிவபோகம் என்று இந்த நூலானது நமக்கு உணர்த்துகிறது. தசகாரியத்தை பத்தி சொல்லும் போது அவர் மிக அழகாக நமக்கு இங்கனம் எடுத்து கூறுகின்றார். அந்த நின்மல துரியாதீதத்துல சிவபோகமானது அடங்கும். அந்த இப்படிப்பட்ட சிவஞானத்தை பெற்றவன் சீவன் முத்தன் எனப்படுவான் என்று நமக்கு மிக அழகாக அந்த உண்மை நெறி விளக்கத்திலே இவற்றை எல்லாம் நமக்கு எடுத்து தந்திருக்கின்றார் நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார். சரி, ஆக அதனை புரிந்து கொண்டு அதற்கு அடுத்தபடியாக மாறாத ஞான மதிப்பர மாயோகம், தேராத சிந்தையை தேற்றி சிவமாக்கி, தேரான பாவனை பேணி நெறி நிற்றல், கூறாகு ஞானி சரிதை குறிக்கிலே என்று சொல்கிறார். அதாவது ஞானி இயற்றக்கூடிய சரியை எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, என்றும் மாறாத பரஞானத்துல அந்த அதுல இருக்கக்கூடிய அந்த மதிப்பு கிட யோக நிலையே பெரிதென்று தெரியாது, சிந்தையே தெளிவித்து சிவத்தை அங்க ஆக்கி சிவோகம் பாவனையில நிலை நிறுத்தி அதில் பிழையாமல் நிற்றல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஞானத்தை அவமதித்து யோக நிலைதான் பெரிதுன்னு இருக்காம, சித்தம் சிவமாக்கி செய்வனவே தவமாக்கி சிவோகம் பாவனை பண்ணி அந்த அனுபவத்துல பெறலாமல் இருக்கக்கூடியது ஞானி இயற்றக்கூடிய சரியை என்று சொல்லப்படுகிறது. இதுக்கு முந்தி நாம சிந்திச்ச அந்த சிவபோகத்தை பற்றிய பாடல்ல, தற்போதத்தால வேதாந்தங்களை எல்லாம் அறிஞ்சு நானே பிரம்மம் அப்படின்னு எண்ணி இருப்பவர்களையும், யோகமே முக்தின்னு சில பேர் மயங்குறாங்க, அவங்களையும் மறுத்து தெளிவுறுத்துகிறது இந்த பாடல் அப்படிங்கிறத நம்ம மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ ஞானத்தை அவமதிக்க கூடாது, அந்த யோக நிலை தான் பெரிதுன்னு நிற்க கூடாது, சித்தத்தை சிவமாக்கியதான் திருவாசகம் தான், சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தன் அப்படின்னு சொல்றாங்களே, அதான் சிவோகம் பாவனை பண்ணி அதிலேயே பிறழாமல் இருக்கணும் அப்படிங்கிறத உணர்த்திருக்காங்க. வேதாந்தம் கண்டோர் பிரம்ம வித்யாதரர், நாதாந்தம் கண்டோர் நடுக்கற்ற யோகிகள், வேதாந்தம் இல்லாத சித்தாந்தம் கண்டுள்ளோர் சாதாரண மன்ன சைவர் உபாயமே அப்படின்னு சொல்றார். அதாவது பிரம்ம வித்து யோகி சித்தாந்தி அவர்களுடைய இயல்பை எல்லாம் நமக்கு உணர்த்துகிறார். வேதாந்தம் அதாவது காணப்படுவன யாவும் காணல் நீர் போன்றது, நிலையான ஆனந்தமயமானது பிரம்மமாகிய ஜீவன் மட்டும்தான், அது அதுல இருந்து நீங்க வேண்டியதெல்லாம் நீங்கி தன்னை உணர்ந்து தான் அன்றி வேற ஒண்ணுமே இல்லைன்னு அப்படி இருக்கக்கூடியதுதான் ஆனந்தம் அப்படின்னு சொல்பவர்கள் பிரம்ம வித்யாதரர். அடுத்து நாதாந்தம் அப்படின்னா ஒலியோட முடிவு, அதாவது சகஸ்திராரம் அப்படிங்கிற துரியத்துல ஒலி சூக்கும வடிவா இயக்கி இயங்கி நிற்பதை தரிசித்தல், இதை யாரெல்லாம் கண்டார்களோ அவர்கள் எல்லாம் யோகிகள். அது அடிக்கடி நம்ம பெரிய புராணத்துல பார்த்துட்டே இருக்கோம். அப்புறம் வேதாந்தம் இல்லாத சைவ சித்தாந்தம், சித்தாந்தம் வந்து வேத முடிவு தான். அப்ப ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தற்போத நிலையில நின்று தானே பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசித்தாந்த சார்பு இல்லாததே சைவ சித்தாந்தம் அப்படின்னு உணர்த்தணும். அதை உணர்த்துவதற்காகத்தான் வேதாந்தம் இல்லாத சித்தாந்தம் என்று சொல்லுகிறார். அதை கண்டு அப்படின்னா காண்டுதல் அப்படின்னா அனுபவித்து அறிதல், அப்படி அதை பிழையாது எஞ்ஞான்றும் அதை அதுல அழுந்தி அனுபவித்து அதுல விளங்கக்கூடிய ஞானியர்களை காட்டிலும் அந்த நிலையை கண்டு அதில் இருக்கும் சாதகர்கள் சாதாரணமானவர்கள் அப்படின்னு சொல்றார். விண்ணினை சென்றணுகா வியன் மேகங்கள், கண்ணினை சென்றணுகா பல காட்சிகள், எண்ணினை சென்றணுகா மண் எனப்படும் அண்ணலை, சென்றணுகா பசு பாசமே என்று சொல்லுகிறார். பெரிய மேகங்கள் அது எவ்வளவு பெருசா இருந்தாலும் அது வந்து அந்த எல்லையற்ற ஆகாயத்தை அணுக முடியாது, அதாவது அகண்டமா ஈரும் முதலுமா எல்லை காண அரியதாக இருக்கக்கூடிய ஆகாயத்தை அதால் அணுக முடியாது, ஏக தேசமாக இருக்கும். அதே மாதிரி காணப்படக்கூடிய பல காட்சிகள் கண்களை, நம்ம கண்ணு முன்னாலே பல நிகழ்வுகள் நடந்தா எல்லாமே கண்ணை பொருந்தாது, கண் வந்து சென்று பற்றுவது அல்லது காட்சி பொருள்கள் கண்ணை வந்து பற்றாது. அது மாதிரி இறைவன் வந்து பசுபோதமான எண்ணத்தை பற்றான், பசுக்களின் பாசத்தால் விளைந்த அறிவும் அவனை சென்று அடையாது. அதாவது இறைவன் வந்து பாசஞான பசுஞானங்களால் அறியப்படாதவன், பதிஞானம் ஒன்றால்தான் சிந்தித்து உணரத்தக்கவன் அப்படின்னு சொல்றார். சிவஞான சித்தியார்ல பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரன் அப்படின்னு சொல்வார். அது இந்த கருத்தை தான் நமக்கு உணர்த்துகிறது என்று நாம் காண்கின்றோம். அடுத்து, இறைவனை சிவஞானம் ஒன்றால் தான் சிந்தித்து உணர முடியும் என்பதை நமக்கு அழகாக உணர்த்தி, பசுவோட பாசங்கள் வந்து பதியை சென்று அணுகாது என்பதையும் உணர்த்தியிருக்கார். ஒன்றும் இரண்டும் இலதுமாய் ஒன்றாக நின்று சமய நிராகர நீங்கியே நின்று பராபரை நெய்யத்தை பாதத்தால் சென்று சிவமாதல் சித்தாந்த சித்தியே அப்படின்னு சொல்றார். ஒன்று அப்படின்னா கேவலாத்துவித நிலை, இரண்டு அப்படிங்கிறது துவைதம். இப்ப துவைதமும் சூன்யமும் இல்லாம, இலதுமாய்ங்கிறது சூன்யத்தை குறிக்குது, அப்படி இல்லாம ஒன்றாக அப்படின்னா சிவமும் சீவனும் இரண்டு பொருளும் கலப்பால் ஒன்றாக நிற்றலாகிய அந்த சுத்தாத்துவித பாவனையில நின்று சமய சிந்தனைய விட்டு, அதாவது சமய நிந்தனைகள் சிந்திக்கலாம், நிந்திக்க கூடாது, சமய நிந்தனை விட்டு சத்தி நிபாதத்தால் நேயமாகிய சிவத்தை சார்ந்து சிவமாதல் சித்தாந்தத்தில் பெறப்படும் சித்தி என்று உணர்த்துகிறார். அந்த பராபரைங்கிறது சத்தி நிபாதம் என்பதை உணர்த்துகிறது, நேயம் என்பது அறியப்படும் பொருளாகிய சிவம் அதை உணர்த்துகிறது, சிவமாதல் அப்படிங்கிறது சிவத்தோடு கலத்தலை உணர்த்துகிறது. அப்போ அனுபவி வந்து அனுபவத்திலே திளைத்தல் அன்றி பிற சமயங்களை நிந்திக்க கூடிய பேத ஞானமும் மடங்கியவன், அதனால சமய நிராகாரம் நீங்கி அப்படின்னு சொல்றார். பராபரை பாதத்தால் நேயத்தை சென்று அப்படின்னு கூட்டணும். அப்ப இந்த பாடலோட பொருள் வந்து நமக்கு சத்தி நிபாதத்தால சிவத்தை சார்ந்து சிவமாதல் என்ற ஒரு சிறப்பை, அதுதான் சித்தி என்று நமக்கு உணர்த்துகிறது. அடுத்து, கடும் சுத்த செய்வம், அதாவது ஞானம் முதிர வேடமாகிய சாதனங்களில் உள்ள பற்றும் கலன்றுவிடும். ஆரம்ப நிலையில அந்த சாதனங்கள் மேல மிகுந்த பற்று இருக்கும், ஞானம் முதிரும் போது அந்த தூங்குற குழந்தை கையில இருந்து விழுற பொம்மை மாதிரி எல்லாமே நீங்கும். ஆடம்பரம் இல்லாம மலமாயை கன்மங்கள் நீங்கிய சிவபோத, அந்த சிவபோதக நிலை வந்து கடுஞ்சுத்த செய்வம் என்று சொல்லப்படுகிறது. சரி, மார்க்க செய்வத்தை விட சிறந்தது கடுஞ்சுத்த செய்வம் என்று கூறுகிறார். வேடம் கடந்து விகிர்தன் தன் பான்மேவி ஆடம்பரமின்றி ஆசாபாசம் செற்று பாடொன்று பாசம் பசுத்துவம் பாழ்பட சாடும் சிவபோதகர் சுத்த செய்வரே அப்படின்னு சொல்றார். புறத்தை அணியக்கூடிய சாதனங்களாகிய அந்த வேடத்தின் மீது உள்ள பற்றை கடந்து, வேடம் கடந்து விகிர்தனாகிய பரசிவத்தை சார்ந்து உலகில் உள்ள ஆடம்பரங்கள் கொஞ்சம் கூட இல்லாம அகப்பற்று புறப்பற்று அப்படிங்கிற கட்டுக்களை எல்லாம் நீக்கி ஆசா பாசம் செற்று துன்பங்களோடு கூடிய பாசமும் பசுத்தன்மையும் கெட சிவஞானம் பெற்றோரே சுத்த செய்வர்கள் என்று நமக்கு கூறுகிறார். வேடம் அப்படின்னு சொல்லியாச்சனால விபூதி ருத்ராட்சம், இது ரெண்டு புறச்சாதனங்கள். இந்த சாதனங்கள் முக்தி தருவன அப்படின்னாலும் அந்த உறுதியை கடந்து பத்தியம் இருத்தல் நேரே நோய் நீக்க காரணம் ஆகாம மருந்தின் வல்லமை பெருக்க காரணமாதலை போல இதெல்லாம் சிவஞானம் பெறுவதற்கு வாயில்கள் அப்படின்னு உணரணும். இறைவனை விகிருதன் என்று கூறுகின்றார். எல்லாவற்றையும் வியத்தகு நிலையில வேறு வேறாக சிருஷ்டித்து காத்து தன்னுள்ளே அடக்கி கொள்பவர் பரசிவம். மேவுதல் அப்படின்னா விரும்பி அடைதல். இப்ப விகிர்தன்பால் மேவினா அவனையே தாரகமாக சென்று பற்றி. ஆடம்பரம் நம்ம பாத்துறோம், யாராவது நம்மளை பாராட்டணும், அதனால சொல்லாலும் செயலாலும் உடையாலும் வேடத்தாலும் தன்னை விளம்பரப்படுத்துறது. அது இல்லாமல் ஏன் சொல்றாருன்னா, என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு அப்புதி நம்ம அப்பர் சுவாமிகள் சொன்னார் இல்லையா, அதெல்லாம் அத மாதிரி இருக்கணும். அதாவது பித்தர் பேயர் இந்த அனுபூதிமான்கள் எப்படி இருப்பார்களோ இந்த மூலையில் கிடத்தல் அது மாதிரி நிலை. அடுத்து ஆசாபாசம் அப்படின்னா பற்றாகிய கட்டு. பாசம் அப்படிங்கிறது இதுல எதை குறிக்கனா, பிறவி துன்பத்தை பொருந்திய பாசம். பாசம் தான் பிறவிக்கு ஏதுவாய் இருக்கு. பசுத்துவம் அப்படின்னா சீவபோதம் அர்த்தம். பசு வந்து நித்தியம், அப்படிப்பட்ட அதோடைய தன்மையை வாழ்படுத்தியது. பசுவேட்டு எரியோம்பும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஞான சுந்த பெருமா. அந்த பசு தன்னுடைய தன்மையை கெட்டு இருப்பது, வாழ்படுத்தி இருப்பது. அந்த சிவ போதகர் என்று சொல்லப்படுபவர்கள் சிவஞானிகள். மேலும் சிவத்தை பற்றி அறிவிக்கக்கூடிய ஆச்சாரியம் மூர்த்திகள். உடலான ஐந்தையும் ஓராறு மைந்தும் மடலான மாமாயை மற்றுள்ள நீவ படலான கேவல பாசத்து உடைத்து திடமாய் தனை உரல் சித்தாந்த மார்க்கமே என்று சொல்கிறார். எது சித்தாந்த நெறி என்று சொல்கிறார். மாறுபடுவதான 36 தத்துவங்கள். உடல் அப்படின்னா நிலைக்கலன், எல்லாத்துக்கும் நிலைக்கலனமா பூமி முதல் குடிலை வரை உள்ள 36 தத்துவங்களையும், ஐந்தையும் ஓர் ஐந்தும் ஓர் ஆறும் ஐந்தும் அப்படின்னா ஆறுடன் உரழ்ந்த ஐந்து, அதாவது 30 அதனோடு 1 31, ஏற்கனவே ஒரு 5 கொடுத்திருக்கு, அப்ப 36 தத்துவங்களை குறிக்கிறது. ஐந்தையும் ஓராறும் ஐந்தும் அப்படிங்கிறது 36 குறிக்குது, 36 தத்துவங்களை குறிக்குது. மடல்னா கூட்டம், மடலான மாமாயை அப்படின்னா மாமாயைங்கிறது சுத்தமாயை. மற்றுள்ள அப்படின்னு சொல்வது எதுன்னு பாத்தீங்கன்னா கன்மமலம். நம்ம இப்ப நுகர்ச்சியால் கழித்து கொண்டிருக்கும் கன்மமலத்தை, பிராரத்த கன்மத்தை. அப்புறம் படலான அப்படின்னா படலம், படலங்கிறதோட கடைக்குறை, அதாவது மறைப்பு, ஆணவமான படலம். நம்ம நிறைய இடத்துல சித்தாந்தத்துல பார்த்திருப்போம். சகஜ மலமாகிய ஆணவம் வந்து அது என்ன செய்து திடமாக இருக்கிறது, அதாவது மீண்டும் மலவாசனையாக வந்து தாக்காதவாறு நாம திடமாய் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பாடல்ல வலியுறுத்துகிறார். இதுல தன் அப்படிங்கிற தனை உரல் அப்படின்னு சொல்றல, தன் அப்படிங்கிறது சிவத்தை குறிக்கும். சிவஞான போதம் அவை அடக்கத்துல தமையுடைய தன் உணர்வார் என்று நமது மெய்கண்ட தேவநாயனார் இதை குறிப்பிட்டிருப்பார். அது மாதிரி சிவப்பிரகாசத்துல தன்னாலே தனையறிந்தால் என்று இந்த தன் என்பது சிவத்தை குறிக்கும் என்பதற்கு மேற்கோளாக இவை இரண்டையும் நாம் காண்கின்றோம். சுத்த சிவனுரை தானதில் தோயாமல் முத்தர் பதப்பொருள் முத்தி வித்தா மூலம் அத்தகைய ஆன்மா அரணை அடைந்தக்கால் சுத்த சிவமாவது சுத்த சிவமாவரே சுத்த செய்வரே அப்படின்னு சொல்றார். அநாதி நித்த சுத்தராகிய பரசிவத்தால ஆகம வாயிலாக உரைக்கப்பட்ட பதமுத்திகளை எல்லாம் சேராமல் அந்த முத்தர் என்னும் பதத்திற்கு பொருளான முத்திக்கு விதையாகிய மூலத்தை அடைந்த ஆன்மா என்ன செய்யணும், சிவ பரம்பொருளை சார்ந்து அதனால சுத்த சிவமாக வீற்றிருக்கும், சார்ந்ததன் வண்ணமாக அவர்கள் சுத்த செய்வர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் என்று உணர்த்தப்படுகிறது. இந்த சரியையாதி நிலைகள்ல ஒழுகின ஆன்மாக்களுக்கு சாலோகாதி பதமுத்திகள், அதாவது சரியைனா சாலோகம், கிரியைனா சாமீபம், யோகம் வந்து சாரூபம், அதெல்லாம் உண்டாகும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அதெல்லாம் ஆகமங்கள்ல உணர்த்தப்பட்டது. அந்த முத்திகளை சாராமல் உரை என்று ஒரு சொல், அதாவது உரை என்ற சொல் வந்து ஆகமத்தை குறிக்கிறது. முத்தர்னா யாரு, முக்தியை பெற்றவர்கள், அதாவது சாயுஜ்ய முத்திக்கு அடைந்தவர்கள். அதுக்கு வித்தாகிய மூல மந்திரம் என்னது, சி பஞ்சாட்சரம். அதை சாதனமாக கொண்டு சிவத்தை சார்ந்த ஆன்மாவாக சுத்த சிவமாகி விளங்குபவர் சுத்த செய்வர் என்று அழைக்கப்படுவார் என்று நமக்கு உணர்த்துகின்றார். ஆக இந்த பாடலோடு இன்று நிறைவு செய்து கொண்டு வாழ்த்து பாடல், ஓதும் அஞ்செழுத்து வாழி ஓங்கு கூடல் வாழி என் நாதன் நீதி அங்கையர்கண் அங்கை பங்கன் மலர் பாத பங்கயங்கள் வாழி பரவு நூல் புராண நன்மாது பூதி வைதீகம் வழங்கும் சைவம் வாழியே என்ற வாழ்த்து பாடலை கூறி இதுகாரும் நாம் இந்த ஒரு அரிய சித்தாந்த விஷயங்களை எல்லாம் சிந்திப்பதற்கு, அதாவது தோத்திரத்தில் சாத்திரம் என்ற மாதிரி 10 திருமுறையாகிய திருமந்திரத்தில் 5 தந்திரத்தில் உள்ள அரிய சித்தாந்த கருத்துக்களை, இதுல சித்தாந்த கருத்து கொஞ்சம் மிகுதியாக இருக்கிறது 5 தந்திரத்துல, இதை சிந்திப்பதற்கு நமக்கு உறுதுணையாக இருந்த திருமூல தேவநாயனாரின் குருவருளுக்கும் சிவபெருமானின் திருவருளுக்கும் நன்றியை கூறி அருமையான முறையிலே இதை ஒலிபரப்பிக் கொண்டிருக்கும் சைவம்.org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து இந்த நிகழ்வினை நேரில் கண்டு கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.